சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 28, 2026. தலைப்ப: கிறிஸ்தவ அறிவியல். கோல்டன் உரை. யோவான்: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம், ஏசாயா: தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழக்கடவர்கள். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்து மட்டும் இழக்கரிப்பதுமில்லை, பதறுவதுமில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா: நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குழியையும் நோக்கி பாருங்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடைய செய்து அதின் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதின் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயந்தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? மத்தேயு. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயந்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுகையைப் போல சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவுமாட்டார், கூக்குரலிடவுமாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதுமில்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிறவரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். மத்தேயு. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுவீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ, மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னை ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார்? மனுஷரால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம். எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஏசாயா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படமாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். எபேசியர். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ வெளித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். யோவான். இன்னும் அநேகங்காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையது எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நிலைத்திருக்கும் எல்லையற்ற சக்தியை சார்ந்திருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. தெய்வீக சத்தியம், வாழ்வு மற்றும் அன்பு ஆகியவை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரத்தை அளித்தன. வானுலக இருப்பின் அறிவியலை வெளிப்படுத்துவதும் கடவுள் என்பவர் யார், அவர் மனிதனுக்காக என்ன செய்கிறார் என்பதை நிரூபிப்பதுமே அவருடைய பணியாக இருந்தது. கைவற்றி போன பாதிக்கப்பட்டவரிடம் அவர் உன் கையை நீட்டு என்றார். உடனே அது மற்ற கையை போல முழுமையாக குணமடைந்தது. வாழ்வே கடவுள் என்பதையும் கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ அறிவியலை புரிந்து கொள்ளாததால் நோயாளிகள் அதன் நன்மை பயக்கும் தாக்கத்தை உணரும் வரை பொதுவாக அதன் மீது சிறிதளவே நம்பிக்கை கொண்டுள்ளனர். இது போன்ற சந்தர்ப்பங்களில் நம்பிக்கை குணப்படுத்துபவர் அல்ல என்பதை காட்டுகிறது. நோயாளிகள் அறியாமலேயே துன்பத்திற்கு எதிராக வாதிடுவதற்கு பதிலாக அதற்கு ஆதரவாக வாதிடுகின்றனர். அவர்கள் அதன் யதார்த்தத்தை ஒப்புக்கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதை மறுக்க வேண்டும். அவர்கள் வஞ்சகமான புலன்களின் சாட்சியத்திற்கு எதிராக வாதிட்டு மனிதனின் அழியாமையையும் கடவுளுடனான அவனது நித்திய ஒற்றுமையையும் நிலைநாட்ட வேண்டும். மாபெரும் முன்மாதிரியைப் போல குணப்படுத்துபவர் நோயின் மீது அதிகாரம் கொண்டவராக அதனுடன் பேச வேண்டும். ஆன்மாவை உடல் புலன்களின் பொய் சான்றுகளை அடக்கி இறப்பு மற்றும் நோயின் மீதான தனது உரிமைகளை நிலைநாட்ட விட்டுவிட வேண்டும். அதே கொள்கைதான் பாவத்தையும் நோயையும் குணப்படுத்துகிறது. தெய்வீக அறிவியல் மாம்ச மனதின் மீதான நம்பிக்கையை வென்று கடவுள் மீதான நம்பிக்கை பாவத்தின் மீதும் குணப்படுத்தும் உலகியல் முறைகள் மீதும் உள்ள எல்லா நம்பிக்கையையும் அழிக்கும் போது பாவம், நோய் மற்றும் மரணம் மறைந்துவிடும். வேதாகமத்தின்படி செயல்படும் ஒரு முறைக்கு வேதாகம அதிகாரம் உண்டு என்பதை மறுக்க முடியுமா? கிறிஸ்தவ விஞ்ஞானம் பாவியை தட்டி எழுப்புகிறது, இறைமறுப்பாளனை மீட்கிறது மற்றும் உதவியற்ற முடவனை வேதனையின் படுக்கையிலிருந்து எழுப்புகிறது. அது ஊமையர்களுக்கு சத்தியத்தின் வார்த்தைகளை பேசுகிறது. அவர்களும் மகிழ்ச்சியுடன் பதிலளிக்கிறார்கள். அது செவிடர்களை கேட்கவும், முடவர்களை நடக்கவும், குருடர்களை பார்க்கவும் செய்கிறது. அழியக்கூடிய மனதின் செயல்களை குறைவாக எண்ணுங்கள். அப்போது மனிதனுக்கு கடவுளால் வழங்கப்பட்ட ஆதிக்கத்தை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள். உடல்நலம் தொடர்பான மனித கோட்பாடுகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் ஏதேனும் ஒரு நோயிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட்டு விட்டீர்கள் என்பதை ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். மனம் என்பது பருப்பொருளில் இல்லை என்ற புரிதல் இல்லாமல் மனிதனின் நல்லிணக்கத்தையும் அழியாமையையும் ஒருபோதும் அடைய முடியாது. நோயை ஒரு சட்டவிரோதியாக விரட்டியடித்து கடவுளின் சட்டமான நிரந்தர நல்லிணக்கத்தின் விதியை கடைபிடிப்போம். தெய்வீக அதிகாரத்தால் ஒருபோதும் விதிக்கப்படாத ஒரு அநீதியான தீர்ப்பை ரத்து செய்வது மனிதனின் தார்மீக உரிமையாகும். இறைவனின் மிக உயர்ந்த பூலோக பிரதிநிதி தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கும் மனிதனின் திறனை குறித்து பேசுகையில் தம் சீடர்களிடம், அவர்களுடைய காலத்திற்கெல்லாம் மாத்திரமல்லாமல் எல்லா காலத்திற்கும் உரியதாக தீர்க்க தரிசனமாக கூறினார், என்மேல் விசுவாசம் வைக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான். மேலும் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். இயேசுவின் வாக்குறுதி நிரந்தரமானது. அது அவருடைய உடனடி சீடர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வேதாகம பகுதி அவர்கள் என்பதற்கு பதிலாக நீங்கள் என்று இருந்திருக்கும். அவருடைய மாபெரும் வாழ்நாள் பணியின் நோக்கம் காலத்தை கடந்து உலகளாவிய மனிதகுலத்தையும் உள்ளடக்கியது. அதன் கோட்பாடு எல்லையற்றது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் அல்லது ஒரு வரையறுக்கப்பட்ட பின்பற்றுதலின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. காலம் செல்ல செல்ல தூய கிறிஸ்தவத்தின் குணப்படுத்தும் கூறுகள் நேர்மையாக கையாளப்படும். அவை தேடப்பட்டு கற்பிக்கப்பட்டு உலகளாவிய நன்மையின் முழு மகத்துவத்திலும் பிரகாசிக்கும். சிறிதளவு புளிப்பு மாவு முழு மாவையும் புளிக்கச் செய்கிறது. கிறிஸ்தவ அறிவியலை பற்றிய ஒரு சிறு புரிதல் அதை பற்றி நான் சொல்லும் அனைத்தின் உண்மையையும் நிரூபிக்கிறது. உங்களால் தண்ணீரின் மீது நடக்கவோ மரித்தோரை எழுப்பவோ முடியாது என்பதால் இந்த திசைகளில் தெய்வீக அறிவியலின் மாபெரும் ஆற்றலை கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை. அறிவியலின் உண்மையான நிரூபணக்காரரான இயேசு இவற்றை செய்து நமக்காக தனது முன்மாதிரியை விட்டு சென்றதற்காக நன்றி செலுத்துங்கள். அறிவியலில் நாம் புரிந்து கொண்டதை மட்டுமே பயன்படுத்த முடியும். நாம் நமது விசுவாசத்தை நிரூபணத்தின் மூலம் நிரூபிக்க வேண்டும். கிறிஸ்தவ அறிவியல் புரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பே அது பெரும் வரவேற்பை இயேசு முன்னறிந்தார். ஆனால் இந்த முன்னறிவு அவரை தடுக்கவில்லை. அவர் தனது இறைப்பணியை நிறைவேற்றிவிட்டு பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்தார். நமது குறு நோயாளிகளை குணப்படுத்தினார். கிறிஸ்தவ குணப்படுத்தும் முறையை பின்பற்றினார். மேலும் அதன் தெய்வீக கோட்பாட்டின் பொதுவான தன்மைகளை தனது மாணவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நோய்களை குணப்படுத்துவதற்கும் தடுப்பதற்குமான இந்த கோட்பாட்டை விளக்கி காட்டுவதற்கு அவர் எந்த ஒரு திட்டவட்டமான விதியையும் விட்டு செல்லவில்லை. இந்த விதி கிறிஸ்தவ அறிவியலில் கண்டறியப்பட வேண்டியதாகவே இருந்தது. கிறிஸ்தவ அறிவியல் என்ற சொல் ஆசிரியரால் தெய்வீக குணப்படுத்துதலின் அறிவியல் முறையை குறிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது. வெளிப்பாடு இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று, வேதவசனங்களின் ஆன்மீக உணர்வு மற்றும் தேற்றரவாளரின் போதனைகள் மூலம் எஜமானரால் வாக்குறுதியளிக்கப்பட்டபடி மன குணப்படுத்துதலின் இந்த தெய்வீக அறிவியலின் கண்டுபிடிப்பு. இரண்டு, இயேசுவின் அற்புதங்கள் என்று அழைக்கப்படுபவை குறிப்பாக இப்போது முடிவடைந்த ஒரு காலகட்டத்தைச் சேர்ந்தவை அல்ல. மாறாக அவை எப்போதும் செயல்படும் தெய்வீக கொள்கையை விளக்குகின்றன என்பதற்கான தற்போதைய நிரூபணத்தின் மூலம் ஆதாரம். இருப்பினும் கிறிஸ்தவ அறிவியல் என்ற சொல் குறிப்பாக மனிதகுலத்திற்கு பயன்படுத்தப்படும் அறிவியலையே குறிக்கிறது என்று கூறலாம். கிறிஸ்தவ அறிவியல் கடவுளை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மூலவராக அல்லாமல் எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கப்பட்ட ஒரு தெய்வீக கொள்கையாகவும் உன்னத பரம்பொருளாகவும் மனமாகவும் வெளிப்படுத்துகிறது. பருப்பொருள் என்பது இருப்பின் உண்மையல்ல, அது ஒரு பொய் என்றும், நரம்புகள், மூளை, வயிறு, நுரையீரல் போன்றவை பருப்பொருளாக இருப்பதால் அவற்றுக்கு அறிவோ உயிரோ உணர்வோ இல்லை என்றும் அது போதிக்கிறது. பௌதிக அறிவியல் என்று எதுவும் இல்லை, ஏனெனில் எல்லா உண்மைகளும் தெய்வீக மனதிலிருந்தே வெளிப்படுகின்றன. எனவே உண்மை என்பது மனிதனுக்குரியதல்ல, அது பருப்பொருளின் விதியும் அல்ல. ஏனெனில் பருப்பொருள் ஒரு சட்டத்தை இயற்றுபவன் அல்ல. அறிவியல் என்பது தெய்வீக மனதின் ஒரு வெளிப்பாடு, அது மட்டுமே கடவுளை சரியாக விளக்க வல்லது. அதற்கு ஆன்மீக மூலமே தவிர பௌதீக மூலம் இல்லை. அது ஒரு தெய்வீக பேச்சு, எல்லா உண்மைகளுக்கும் வழிநடத்தும் ஆறுதல் அளிப்பவன். மனிதகுலம் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளும் போது அது மனிதனுக்கு வாழ்வின் விதியாக, ஏன் நல்லிணக்கம் மற்றும் அழியாமையின் மூலம் பௌதிக புலன்களை வென்று நிற்கும் ஆன்மாவின் உயிர் விதியாகவே மாறிவிடும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.